ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 11, அதிகரணம் 1 மற்றும் 2. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இரும்பை காந்தம் வலித்தால் போல் இயைந்து. இது சொல்லும் பொழுது பல பல சமயவாதிகளும் இருக்கிறார். உயிர்களுக்கு முக்தி கொடுக்கும் பொழுது தன்னோடு சேர்ந்திருக்கும் போது இறைவன் விகாரியாக மாட்டானா அப்படிங்கிற அந்த கேள்வியில எழுது இல்லையா. இப்ப காந்தம் இரும்பை இழுக்கும் பொழுது இயல்பு அது இழுக்குது, அதனால காந்தத்துக்கு எந்த ஒரு விகாரத்தமே வருவதில்லை. அதுபோல உயிர்களை இறைவன் ஈர்க்கின்றான். இரும்பை காந்தம் வலித்தால் போல் இயைந்து தன்னிடத்து ஈர்த்து அங்கு உயிரை எரி இரும்பை செய்வது போல் இவனைத்தான் ஆக்கி. அந்த நெருப்பு இரும்பை எப்படி தன் போல ஆக்குமோ அதுபோல இவனை ஆக்கி அரும்பித்து இந்தனத்தை அனல் அளிப்பது போல். அரும்பித்து இந்தனத்தை அனல் அளிப்பது போல். இதற்கு வந்து நம்ம மாத சுவஞான சுவாமிகள் அற்புதமான ஒரு உரை கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா பல உரையாசிரியர்கள் இந்த இடத்துல தடுமாறியிருக்காங்க. இந்தனம் அப்படின்னா மேலோட்டமாக பொருள் பார்த்தா விறகு, மேலோட்டமாக பொருள் பார்த்தா விறகு, விறகு எரித்தது விறகை வந்து நெருப்பு அளித்தது போல்னு சொல்லலாம். ஆனால் இங்கே அந்த இடத்துல பொருந்தாது அப்படி சொல்கிறாங்க. இந்த பாடலுக்கு முறையாக பொருள் காணணும் அப்படின்னா அது மாத சிவஞான சுவாமிகளும் பெருமான் சுப்பிரமணிய தேசிக பரமாச்சாரிய உரை தான் நமக்கு துணை செய்கிறார். அதை பதத்தை பிரிக்கும் போது எப்படி சொல்கிறாங்க, அனல் இத்து இரும்பு இந்தனத்தை அளிப்பது போல். அனல் இத்து இரும்பு இந்த அந்த அனலை தூக்கி முன்னாடி போட்டுரும், அனல் இத்து அரும்ப இத்துக்கு அப்புறம் போடணும். அனலித்து இரும்பு அனலித்து அரும்பு இந்தனத்தை அளிப்பது போல். அப்படின்னா அந்த நெருப்பு இரும்பிலே இருக்கக்கூடிய அந்த கரையை தான் அழிக்கும். நெருப்பு என்ன செய்யும், நெருப்புல ஒரு இரும்பு தூக்கி போட்டோம், நல்ல பழுக்க காய்ச்சின அந்த இரும்பு, அந்த இரும்பு நெருப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி அது என்ன நேரத்தில் இருந்திருக்கும், ஒரு கருப்பு நிறமாக இருந்திருக்கும், ஒரு கொஞ்சம் பழுப்பு வேற ஏதாவது நேரத்தில் இருந்திருக்கும். நெருப்புக்கு போன உடனே அதனுடைய அந்த கரை நீங்கி, இரும்பு என்ற அந்த கரை நீங்கி நெருப்பினுடைய அந்த நிறத்தை பெறுகிறதா, அதுவும் தகதகதகதக சிகப்பாயிடும், நெருப்பினுடைய நிறத்தை பெற்று விடுகிறது. பெற்றது போல அனல் அழிப்பது போல. அப்போ இரண்டாவது இந்தனங்கிறத நம்ம எப்படி இரும்புன்னு தான் பொருள் கொண்டாகணும், அழிப்பது போல. இங்கே சொல்லும் போதே அதில் பொருள் விளங்கி விட்டது. நெருப்பு நெருப்பு தான், இரும்பு இரும்பு தான். இப்போ இங்கே நெருப்பு எப்படி இரும்புக்கு தன்னுடைய குணத்தை கொடுத்ததோ, அந்த சூடான அந்த தன்மையை தன்னுடைய குணமாகி அந்த சூட்டினை வழங்கியதோ, அப்போ நெருப்பை தொட்டாலும் சுடும், இந்த இரும்பை தொட்டாலும் சுடும். இந்த நெருப்புக்கு இந்த குணம் யார்கிட்டேந்து வந்தது அப்படின்னு, இந்த இரும்புக்கு இந்த குணம் யார்கிட்டேந்து வந்ததுன்னா நெருப்புகிட்டேந்து வந்தது. அதுபோல ஆன்மாக்களுக்கு இறைவன் தன்னுடைய என் குணத்தை தருகின்றார். என் குணத்துளோமே என்று அப்பர் பெருமான் சொல்வார் நாமார்க்கும் புடியலும் பதிகத்தில். என் குணத்துளோமே, அந்த எண்குட தன்னுடைய எண்குடத்தை உயிர்களுக்கு இறைவன் வழங்குகின்றான். இது எப்படி அப்படின்னா, மலத்தை அறுத்து உயிரோட மலத்தை அறுத்து அமலன், அவனுக்கு மலன் கிடையாது, இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கிய அமலன் மலத்தை சார்ந்திருந்த உயிருடைய மலத்தை அறுத்து அப்பு அணைந்து உப்பு போல் அணைந்து. எவ்வளவு அற்புதமா சொன்னார் பாருங்க சிவசமாவாதி. என்ன சொன்னா, நீரையும் நீரையும் கலந்தது போல சிவமும் உயிரும் கலந்ததுன்னா. நம்ம சைவ சித்தாத்வீத சித்தாந்த பரமுக்தியில் நம்ம என்ன சொல்றோம், அப்பு அணைந்த உப்பு. உப்பினுடைய தன்மை எப்படி இருக்கும், உப்பு வந்து நமக்கு அந்த தன்மை இருக்கும், உப்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த உப்பினுடைய சுவை, அந்த உப்பு வந்து நீர்ல கலக்கியாச்சு அப்படின்னா அந்த நீருக்கு எந்த சுவை வந்துடும், அப்பினுடைய சுவை வந்துவிடும். அது நீரோட தன்மையா, அது உப்புட்டேந்தான இருந்துச்சு. கடல்ல இப்ப ஆற்று நீர் நல்ல தித்திப்பா இருக்கும், கடலுக்கு போயிடுச்சுன்னா உப்பு கரிக்கும். இப்போ அந்த உப்பால் வந்ததுதான் அந்த அந்த சுவை, நீருக்கு இயல்பு அந்த சுவை இல்லை. அப்ப அந்த எண்குணம் உயிர்கிட்ட இதுவரை இல்லாத இருந்த அந்த எண்குணம் சாய்ச்சியமுக்தியில இறைவன் கருணையினால அது எண்குணத்தை பெறுகிறது. எப்படி, அப்பு அணைந்த உப்பே போல் அணைந்து விரும்பி பொன்னினை குளிகை ஒழிப்பது போல் அடக்கி மேலித்துத்தான் வேதிப்பன் ஆகி. விருப்பப்பட்டு சுவாமி கருணையோட உகந்து இந்த பணி இந்த அருளை செய்கின்றார் உயிர்களுக்காக. எப்படி ஒரு பொண்ணை ரதகுலிகையினால செம்பை ரதகுலிகையினால பொண்ணாக்குவாரோ பொண்ணாக்குவாங்க பொண்ணாக்குறாங்களோ அதுபோல இந்த பெத்தான்மாவை இறைவன் முத்தான்மாவாக மாற்றுகிறான். வேதிப்பானாகி கடல்தனில் அமுதோடு கலந்து கலந்த நெஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே. இந்த வேதியியல் மாற்றம், இந்த வேதியியல் மாற்றம் எவ்வளவு பெரிய வேதியியல் மாற்றம் இது. கல்லாருரித்த கனியே பொற்றி, கல்லுல நார் உரிக்க முடியுமா இந்த உலகத்துல? தேங்காயில நார் உரிக்கலாம், கல்லுல நார் உரிக்க முடியுமா? உரிக்கவே முடியாது. ஆனா உரித்தாரே சிவபெருமான், கல்லாருரித்த கனியே பொற்றி மணிக்கவாசக சுவாமிகள் சொல்றாரு. எவ்வளவு பெரிய காரியம் அந்த வேதியின், அவரால் அந்த அந்த வேதியை அந்த அந்த வேதியியல் மாற்றத்தை சுவாமியால தான் நிகழ்விக்க முடியும். செம்ப பொண்ணாக்குனது போல பெத்தான்மாவை முத்தான்மாவாக்குகின்றார். அப்ப அந்த அந்த இன்பம் எப்படி இருக்குமா முக்தி நிலையில? கரும்பை தேனை பாலை கனியமுதை கண்டை கட்டியை ஒத்து இருப்பன் அந்த முத்தினில் கலந்தே. இந்த சுத்தாத்துவேத சித்தாந்த பரமுக்தியில நாமெல்லாம் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பம் எப்படி இருக்கும்னா, கரும்பு கருப்பஞ்சாறு தேன் பால் கரந்த பால் கனிகள் முக்கணிகள் கற்கண்டு சர்க்கரை இதை அத்தனையும் விரவி கொடுத்தோன்னா ஒரு சுவை வரும். இப்போ இந்த சுவை எதுலேருந்து வந்து நம்மளால் சொல்ல முடியாது. கற்பஞ்சாறு குடிச்சா இது கற்பஞ்சாறுன்னு சொல்லிடலாம், தேன் சாப்பிட்டா தேனுன்னு சொல்லிடலாம், பழத்தை சாப்பிட்டா இது வாழைப்பழம் பலாப்பழம் மாம்பழம்னு சொல்லிடலாம், இது கற்கண்டு இது சர்க்கரைன்னு சொல்லிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து குழைத்து கொடுத்தாருனா இந்த சுவை எங்கேருந்து வந்துன்னு சொல்ல முடியாது, எல்லாம் சேர்ந்ததுனால வந்தது. ஆனால் இந்த தன்மை இந்த பொருளேருந்து வந்து நம்ம குறித்து சொல்ல முடியல, அதை மாதிரி சொல்ல முடியாததோர் இன்பமாக இருக்குமா முக்தி நிலையில. ஒத்து இருப்பன் அந்த முத்தியினில் கலந்தே. கடைசி வர எப்பவுமே அடுத்து பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது, மறுபடி பிறந்து ஸ்கூலுக்கு போக வேண்டாம் வேலைக்கு போக வேண்டாம், இன்னும் மீண்டும் மனைவி மக்கள் கிடையாது, உலக வாழ்வு கிடையாது, தத்துவங்கள் கிடையாது, தாத்வியங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்நேரமும் ஆனந்தம் ஆனந்தம்தான். இப்பேற்பட்ட பெருவாள் இதுதான் பரமுக்தி. கரும்பினை தேனை பாலை கனி அமுதை கண்டை கட்டியை ஒத்திருப்பன் அந்த முக்தி நீல் கலந்தே என்று சொல்லுவார். மணிவாசக பெருமான் கரந்தபால் கண்ணலோடு நெய்கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூர் என்று சொல்வார் திருவாசகத்துல. இப்ப நம்ம அப்பர் பெருமான் திருவிடை மருதூர்ல ஒரு அற்புதமான ஒரு பாடலர் செய்வார். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவினல்லாரினும் தனிமுடி கவித்தாலும் அரசினும் இனியும் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே. சிவசிவரே இப்ப அற்புதமான பாடல். இடைமருது பெருமான் மருதவானருடைய திருவடியிலே ஒரு பாடலை விண்ணப்பம் செய்கிறார் அப்பர் பெருமான். ஒரு சிறு பிள்ளைகள்கிட்ட போய் உனக்கு எது இன்பத்தை தரும் அப்படின்னா அந்த பிள்ளைகள் ஐஸ்கிரீம் சாக்லேட்டு இந்த காலத்தை சொல்லும். அதுபோல் கனி கட்டிப்பட்ட கரும்பு நல்ல கட்டிப்பட்ட கரும்பு இன்சுவை தரக்கூடியது. ஒரு வாலிபனிடம் சென்று உனக்கு எது இன்பத்தை தரக்கூடிய அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், பனிமலர் குழல் பாவை நல்லார் அவங்க தான் எனக்கு இன்பம் அப்படின்பான். ஒரு இன்னும் அதை கடந்தவர் வந்து அதிகாரம் பதவிக்கு ஆசைப்படக்கூடியவர் அரசாட்சி ஏற்றதை நடத்தி எல்லாரும் என் ஆணையின்படி நடத்துவது தான் எனக்கு ஆனந்தத்தை தரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க இல்லையா, அதால் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது சிவபெருமானுடைய முக்தி இன்பம்னு சொல்லுவார் அப்பர் சுவாமி. எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க, யார் யார் எதை எதை இன்பம் நினைக்கிறாங்களோ அது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது முக்தி இன்பம், அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது முக்தி இன்பம். இது நம்ம வீழிமலை தேவாரத்தில் அப்பர் சுவாமி சொல்ல, ஆலைப்படு கரும்பின் இன்சுவை போல் அன்னைக்கு மஞ்சளத்தின் நாமத்தான் கான். பஞ்சாட்சரத்தை சொல்லும் போது கற்பஞ்சார பருகின மாதிரி நமக்கு தித்திக்கணும், அதுதான் நமக்கு வைத்த தேர். குருநாதர்கிட்ட உபதேசம் பெற்ற பஞ்சாட்சரத்தை ஜபம் செய்யும் பொழுது ஆலைப்பட்டு கரும்பின் இன்சுவை போல் அன்னைக்கும் அஞ்சலத்தின் நாமத்தான் கான் அப்படியே நாக்கில் கற்பஞ்சாரும் தேனும் கலந்த மாதிரி இது என்ன வரும், ஞானிகளுக்கு வரும், நமக்கு அதை உணர முடியல. நம்ம வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம், டைஃபாய்டு காய்ச்சல் வந்தவனுக்கு கொண்டு போய் கொல்லிமலை தேனே கரந்த பால் அன்னைக்கு நல்ல அற்புதமான ஒரு நாட்டு மாட்டு பால் கரந்த பால் சூடு கூட இன்னும் குறையல, அதோட கற்பஞ்சாரியும் கலந்து கொடுத்தோன்னா அவன் என்ன சொல்லுவான், ஏன் கஷாயத்தை குடிக்கீங்கம்பா, ஏன் அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கான், அது சுவையாகும். அதனால சாமி என்ன செய்ய மாட்டார், கொடுக்கவே மாட்டார். இந்த கொடுத்தாவும் கசாயம் சொல்ல வரணும், அவனுக்கு பிடிக்கவும் பிடிக்காது, ஏற்றுக்கவும் முடியாது, ஆற்றலும் இல்லை. அவனுக்கு ஏற்ற மருந்து குரோசினு இன்ஜெக் காலையில் ரெண்டு இன்ஜெக்ஷனு, மத்தியானம் ஒரு ட்ரிப்ஸு, இந்த மாதிரி ஒரு 10 நாள் இருந்தால் தான் அவன் நான் சாதாரண நிலைக்கு வருவான். அந்த நோய் தீர்ந்தப்போ தான் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும். அதுபோல் இந்த முக்தி இன்பம், இந்த முக்தி இன்பத்தை நம்ம அடையணும் அப்படின்னா சாமி கொடுக்க தயாராக இருக்கிறார். எப்படி இந்த தாமரை குளத்தில் உள்ள எல்லா தாமரைக்கும் சூரிய ஒளி ஒன்றா போய் சேருதா, அது மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கார், தயாராக இருக்கிறார். தாமதம் இறைவனுடைய பக்கத்திலே இல்லை, தாமதிப்பது நம்ம பக்கத்துலேருந்து நம்ம தான் தாமதிக்கிறோம். கட்டிய ஒத்திருப்பன் அந்த முத்தியினில் கலந்தே என்று 11வது சூத்திரத்தை இதோடு நிறைவு செய்கிறார் அருணாச்சலேஸ்வரர் சுவாமி. இந்த செம்ப பொன்னாக்கிய ரத குளிகை சிந்தித்தவங்க இல்லையா, பொன்னினை குளிகை ஒழிப்பு, அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு திருமந்திர பாடல். திருமந்திரத்தில் திருமண தேவனார் செய்த பாடல், செம்பு பொன்னாகும் சிவாயனமை எண்ணில் செம்பு பொன்னாக திரண்டது சிற்பரம், செம்பு பொன்னாகும் சிறீயும் கிரியும் என செம்பு பொன்னான திரு அம்பலமே. சிவாயனம அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சரத்தை நாம குருவின் வாயிலாக பெற்று விதிப்படி கூறின உச்சரித்தோமே, ஆனால் செம்பு பொன்னாவது போல இந்த பெத்தான்மா முத்தான்மா ஆகிவிடும். அந்த செம்பு பொன்னாக திரண்டதுதான் வந்து இது சிற்பரமாகி அந்த ஞான நடனம். சிற்பரம்னா ஞான நடனம், சிற்பர வியோமாகும் திருச்சிற்றம்பலத்துள் என்று என்பது பெரிய புராண வாக்கு. செம்பு பொன்னாகும் சிறீயும் கிரியும் என்றால் ஸ்ரீ ஸ்ரீம் கிரீம் அப்படிங்கிற அந்த இரண்டு வகை பீஜ மந்திரங்கள் பஞ்சாட்சரத்தோடு சேர்த்து சொல்லக்கூடியது. இந்த மந்திரத்தை சொன்னாலும் செம்பு பொன்னாகும் பெத்தான்மா முத்தான்மாவாக மாறிவிடும், இதுவும் அந்த பயனை தரும். அது வந்து சக்தியினுடைய எழுத்துக்கள் என்று திருமல தேவநாயனார் ஒரு திருமந்திரம் அற்புதமாக வச்சிருக்கிறார். நம்ம சிந்திக்கிற இந்த பாடலுக்கு ரொம்ப பொருத்தமானது. 11 சூத்திரம் நிறைவடைந்து விட்டது. இப்போ பிறந்த பிறவிடைத்திருந்த ஆன்மா குருவினை அடைந்து மலநீக்கம் பெற்று ஏக பதிஞானத்தை பெற்று ஏகனாகி இறைவனை நின்று இதுவரை பல பிறவிகளை செய்த எல்லா சஞ்சீதவனையும் குருவினுடைய கருணையினாலே நீக்கப்பெற்று சிவஞானத்தில் முழுமையாக சிவபெருமானத்து 2.5 கலந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்னும் கொஞ்சம் அந்த உடல் இருக்கிறவரை, இந்த உடலோடு உயிர் இருக்கிறவரை இன்னும் சில காலம் இருக்கும். இப்போ 10 வருஷமோ 5 வருஷமோ அவங்க இந்த பிராரத்தத்தை, இந்த உடல் எடுத்துகிட்டு வந்த அந்த பிராரத்தம் கழியும், அது உடலால் தான் கழியும். அப்போ அந்த காலம் வரை அவர்கள் எப்படி இருப்பார்கள்? இப்போ இந்த 11 சூத்திரம் கற்ற ஜீவன் முக்தர்கள் உடல்லேருந்து உயிர் நீங்கிறவரை அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற சொல்ற அவங்களுடைய இயல்பை சொல்வது தான் இந்த 12 சூத்திரம். அதோடு இந்த 11 சூத்திரத்தை கற்றவர்கள் கை கொள்ள வேண்டிய அந்த வழிமுறைகளையும், உயிர் பிரிகிறவரை அடுத்து சுவாமி சிவ சாயிச்சய முக்தி பெற விட அவங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த 12 சூத்திரத்தில் நம்முடைய அருள் சிவாச்சிய சுவாமிகள் அருளி செய்திருக்கிறார்.